الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين وقال النبي عليه الصلاة والسلام من ظلم معاهدا أو انتقصه حقا أو كلفه فوق طاقته أو أخذ منه شيئا بغير طيب نفس منه فأنا حجيجه يوم القيامة صدق رسول الله صلى الله عليه وسلم شنگي كوريا غنيتر كوريا ميلان علماء پرمكالي پريار خلي شهودر خلي انده انبت كوريا سايمار خلي شهودر خلي முதலாவது நாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதற்குரிய முழுமையான கூலிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. என்னென்ன விடயங்களை நாம் பேசுகின்றோமோ, ஆசையோடு ஆர்வத்தோடு கேட்கின்றோமோ, அதைவிட கூடுதலாக அமல் செய்வதில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆசையும் உற்சாகத்தையும் தந்தருள்வானார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கம், இந்த ஷரீஆ, இந்த தீன், இவைகளில் நம் எல்லோருக்கும் கியாமநாள் வரைக்கும் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கும் எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் வழிகாட்டுதல் இருக்கிறது, வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது. அது யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, எந்த பிரதேசத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இந்த தீன்ல அழகான முன்மாதிரி இருக்கின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இதைத்தான் சொன்னார்கள், நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கிறேன், அது ரொம்ப தெளிவானது, ரொம்ப வெளிச்சமானது, ரொம்ப பரிபூரணமானது, லைலுஹா கநஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்று அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் ஈருலகத்துடைய எல்லா வகையான பாக்கியங்களையும் நீங்கள் அடைந்து கொள்ளலாம், பெற்றுக் கொள்ளலாம் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த சஹாபாக்களுடனே இரண்டரை கலந்து இணைந்து பிணைந்து வாழ்ந்தார்கள். நான் நபி, நான் ரசூல், நான் ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர், அதனால எனக்கு தனியான ஒரு இடம், தனியான ஒரு சீட், தனியான ஒரு ஆடை என்று நபி அவர்கள் வித்தியாசம் காட்டல. சஹாபாக்களுடனே இரண்டரை கலந்து விடுவார்கள், ஒன்றாக இணைந்து விடுவார்கள். வெளியிலிருந்து யாராவது ஒருவர் நபி அவர்களை சந்திப்பதற்கு வந்தால் கூட அந்த சஹாபாக்களுடன் இணைந்திருக்கக்கூடிய நபி அவர்களை யார் என்று அடையாளம் கூட சில நேரங்களில் தெரியாது. வந்தவர் வந்த வேகத்தில் கேட்பார், ஐயுக்கும் முஹம்மத், ஐயுக்கும் முஹம்மத், முஹம்மத் என்று உங்கள் ஒரு ஆள் இருக்கிறாரே, யார் அவரு? அவர் எங்களுக்கு தனியா எடுத்து காட்டதில்லை. அந்த அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் பின்னி பிணைந்து அவர்கள் நல்லது செய்யும் பொழுது மனமார வாழ்த்துவாங்க, பாராட்டுவாங்க, புகழுவாங்க. தவறுகள் செய்யக்கூடிய நேரத்தில் உள்ளம் உடையாத ஒரு விதத்தில் அந்த தவறை திருத்தி கொடுப்பாங்க. நலவு செய்யும் பொழுது சந்தோஷமாக பாராட்டுவாங்க. நம்முடைய அநேகமான ஹதீஸ் கிரந்தங்களில் பாபுல் மனாக்கிப் என்று தனியான ஒரு பாடம். மனாக்கிப் என்றால் ஒவ்வொருவருடைய சிறப்பு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால சஹாபாக்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நபி அவர்கள் ஹதரத் அபூபக்கரையும் பாராட்டுவாங்க ரதியல்லாஹு அன்ஹு. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பாராட்டுவார்கள். ஹதரத் சல்மான் பாரிஸ் எங்கிருந்தோ வந்தவர், அவரையும் நபி அவர்கள் பாராட்டுவாங்க. ஹதரத் அபு மூசல் அஷாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பாராட்டுவாங்க. ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பாராட்டுவாங்க. இப்படி சஹாபாக்களில் யார் யார் எங்கெங்கிருந்தோ வந்தார்கள், யமனிலிருந்து வந்தார்கள், மிஸ்ரிலிருந்து வந்தார்கள், பாரிஸ் நாட்டிலிருந்து வந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்களும் வந்தார்கள். ஆனால் அவர்களில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு. ஹதரத் அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு உலக அடிப்படையில் பெரிசா சொத்துக்களோ செல்வங்களோ பொருட்களோ சாதனங்களோ இல்ல. ஆனால் ஹதரத் அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நபி அவர்கள் பாராட்டுவார்கள். மா அதல்லத்தில் கபரா வல அகல்லத்தில் கபரா என்று அந்த ஹதீஸ்ல வருது. நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்தகமின் அபீதர், அபூதரை விட உண்மையான ஒரு ஆள் வானத்துக்கு கீழால இல்ல, பூமிக்கு மேலால இல்ல. ஹதரத் அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பாராட்டுவாங்க. ஆஹ, நலவு செய்யும் பொழுது நபி அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக, ஆனால் எங்களுக்கு மத்தியில் உள்ள மாதிரி பகிரங்கமா ஒராள புகழ்றது அதல்ல. இவர் இப்படி மஸ்ஜிதுக்கு ஹெல்ப் பண்ணினாரு, இவர் மதரசாவுக்கு இதை வாங்கி தந்தாரு, இதை மஸ்ஜிதுக்கு செஞ்சு தந்தார், இந்த மாதிரி அல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தாட்சினைக்காகவோ அல்லது நான் பாராட்டி அவர் ஏதாவது குறையா நினைப்பாரோ என்பதற்காக அல்ல. உள்ளால் உண்மையான முறையில ஆன்மீக துறையில யாராவது முன்னேறும் பொழுது அவர்களை நபி அவர்கள் பாராட்டுவாங்க. மறுமுனையில் தவறுகள் நடக்கும் பொழுது கண்டும் காணாமலும் மாதிரி பகிரங்கமாக திருத்தியும் இருக்கிறாங்க. ஆனா நபி அவர்களுடைய அநேகமான ஒரு வழக்கம் ஒன்று இருந்துச்சு, தவறு செய்யும் பொழுது மா பாலு அக்வாம் யஃபாலூன கதா வ கதா, ஒரு கூட்டத்திற்கு என்ன நடந்து விட்டது, அவர்கள் இப்படி இப்படி எல்லாம் செய்யறாங்க, இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி நபி அவர்கள் பொதுவாகத்தான் சொல்லுவார்கள். அதன் மூலம் அந்த சபையில் உள்ளவர்கள் தன்னுடைய தவறை அறிந்து தெரிந்து அதிலிருந்து நீங்கிக் கொள்வார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக 23 வருடம் நபி அவர்கள் அந்த மக்களுடன் இணைந்து வாழ்ந்தார்கள், பிணைந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் உள்ள சில முன்ன பின்ன, அதாவது ஏதாவது பலகீனங்கள் இருக்குதுண்டா, அவைகளை இனம் கண்டு, அவைகளை அடையாளம் கண்டு, அவைகளையும் அவர்களை விட்டும் தூரமாக்க பல வகையில முயற்சி செய்தார்கள். நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அந்த மக்கள் எப்படி எப்படி எல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. மொழி ரீதியாக, பிரதேசம் ரீதியாக, அவர்களுடைய நிறம் ரீதியாக, அவர்களுடைய குலம் கோச்சரம் ரீதியாக, பணம் செல்வந்தம் ரீதியாக, இப்படி எத்தனையோ வகையில் அவர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சஹாபாக்கள் அவர்கள் எல்லோரையும் ஒன்றுடன் ஒன்று இணைத்தார்கள். நீங்கள் மொழி ரீதியாக பிரியக்கூடாது, பாஷை ரீதியாக பிரியக்கூடாது, பிரதேசம் ரீதியாக பிரியக்கூடாது, கருப்பு வெள்ளையன் என்பதற்கு இஸ்லாத்தில் எந்த அந்தஸ்தும் இல்லை. அதாவது வெள்ளையனுக்கு கருப்பனை விட எந்த வகையான சிறப்பும் இல்லை. அஜமியை விட அரபிக்கு எந்த வகையான சிறப்பும் இல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலம் ரீதியாக, கோத்திரம் ரீதியாக இருந்த அந்த பிளவுகள் பிரிவுகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கி எல்லோரையும் சகோதரர்களாக மாற்றி விட்டாங்க. நமக்கு இன்றும் தெரியும், ரொம்ப டெக் டெக்னாலஜியில ரொம்ப உயர்ந்த ஹைடெக் உடைய காலத்துல உலகத்துடைய மக்கள் எங்கெங்கயோ கம்ப்யூட்டரை வச்சு டெக்னாலஜி வச்சு போய்விட்டாங்க. நமக்கு இன்றும் தெரியும், நாங்க சில வேளை அம்ராவுக்கு போனா ஹஜ்ஜுக்கு போனா ஜித்தா ஏர்போர்ட்ல எங்களை படுத்துற பாடு. இந்த ஹைடெக் உடைய காலம், இந்த டெக்னாலஜியுடைய காலத்தில் அவங்க எல்லாம் முழு உலகத்துக்கு டிராவல் பண்ணுகின்றாங்க. யூரோப் போறாங்க, அமெரிக்கா போறாங்க, எல்லா நாடுகளுக்கும் பிரயாணம் செய்து வந்தவர்கள் தான். இருந்தாலும் அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய காலத்தில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த ஏர்போர்ட்ல வச்சு படுத்துகின்ற பாடு. அப்ப இந்த காலத்துல இப்படி இந்த 1400 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் எப்படியா இருந்திருப்பாங்க? அவர்களை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அணுகினாங்க? அவர்களுடன் நபி அவர்கள் எப்படி இணைந்தாங்க? அவர்களை எல்லோரையும் எப்படி எப்படி எல்லாம் சேர்த்தாங்க? சஹாபாக்களை தங்களுக்கு மத்தியிலே இணைப்பதற்கு பிணைப்பதற்கு முன்னால நபி அவர்கள் அந்த முஸ்லிம்களையும் சஹாபாக்களையும் நபி அவர்களையும் எதிர்த்தவர்களுடன் எப்படி நடந்தார்கள் என்றால், இதை பார்த்தே சஹாபாக்கள் விளங்கிக் கொள்வாங்க. மக்காவுட கிட்டத்தட்ட முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மக்காவை சூழ வாழ்ந்து கொண்டிருந்த முஷ்ரிக்கீன்கள் தான் பெரும்பான்மையினராக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முனாஃபிகீன்கள் இவர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நபி அவர்களையும் நபி தோழர்களையும் எதிர்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை எப்படி வெற்றி கொண்டாங்க? தன்னுடைய தோழர்களையும் தன்னுடன் இணைத்தாங்க. எந்த அளவுக்கு இணைத்தாங்க? அந்த குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அஸீஸுன் அலைஹிமா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். உங்களுக்கு ஏதாவது சிரமம் வாரது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு சிரமம் வருவது நபி அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள இயலாது. ஹரீசுன் அலைக்கும் உங்களோட ரொம்ப பேராசை உள்ளவர்கள். பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், விசேஷமாக முஃமினீன்களுடன் அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாக கருணை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆக அந்த மாற்று மத மாற்று பெரும்பான்மை சமூகத்தார்களுடன் நபி அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்றால், அதை வைத்தே சஹாபாக்கள் விளங்கிக் கொண்டார்கள். நபி அவர்கள் எங்களுடன் எந்த அளவுக்கு அன்பும் இரக்கமும் கருணையும் வைத்திருக்கிறாங்க என்று. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த நபி அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகம் செய்ததற்கு பின்னால எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்தாங்க. முதல்ல ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, ஆனா அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவட மார்க்கத்திலே இருந்துடுறா. அவளுக்கு கிடைச்ச ஒரு பொம்பளை புள்ளத்தான் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்ணுடைய தாயாரு கொத்தைலா பின்ட் அப்துல் உஸ்தான் சொல்லக்கூடிய பெண்மணி. அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவளுடைய குப்புருல ஷிர்க்லேயே தான் இருந்துடுறா. ஒரு கட்டத்துல தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக வேண்டி அந்த பெண்மணி வருகின்றாள். நிறைய இனிப்பு பண்டங்களையும் அன்பளிப்பு பொருட்களையும் எடுத்துக் கொண்டு வருகின்றால், பல மனக்கோட்டைகளை கட்டிக்கொண்டு வருகின்றால், நான் என்னுடைய மகளை பல காலங்களுக்கு பின்னால சந்திக்கிறேன், என்னுடைய மகள் எப்படி என்ன வரவேற்பாவோ எப்படி கவனிப்பாவோ தெரியா என்ற யோசனையோட வருகின்றால் கொத்தைலா பின்ட் அப்துல் உஸ்தான் சொல்லக்கூடிய அந்த தாய், அந்த பெண். ஆனால் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டவர்கள். தன்னுடைய தாய் வந்தவுடன் தாயை வீட்டுக்குள்ள எடுக்கல, நுழைவதற்கு அனுமதி கொடுக்கல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆள் அனுப்பி கேட்கிறாங்க, என்னுடைய தாய் வந்திருக்கிறா, நான் தாயுடன் எப்படி நடந்து கொள்ளணும்? நபி அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லி அனுப்புறாங்க, உங்களோட தாயுடன் நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க, கவனிங்க. உங்களோட தாய் மட்டுமல்ல, யார் யாரு முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறார்களோ, ஈமான் கொள்ளாதவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் உங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கல்ல, உங்களை உங்களுடைய ஊர்களை விட்டு நாடு கடத்தல்ல, நீங்க அவர்களுடன் நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. இந்த குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள். மார்க்கத்தில் யாரு ஆயுதங்கள் ஏந்தி உங்களுடன் போர் புரியலையோ, யுத்தம் செய்யலையோ, அல்லது உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டும் ஊர்களை விட்டும் அப்புறப்படுத்தலையோ, நாடு கடத்தலையோ, அப்படியாப்பட்டவர்களுடன் அந்த அவர்களுடன் நீங்க நல்ல முறையில நீதமாக நடப்பதற்கு நாங்க எந்த தடையும் விதிக்கல்ல. நிச்சயமாக நீதம் செலுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்குகின்றான் என்ற இந்த ஆயத்தை சொல்லி அனுப்புகின்றார்கள். ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா உடனடியாக தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ள அழைத்து கூப்பிட்டு அவங்களுடைய தேவையான சகல விதமான பணிவிடைகளையும் செய்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருக்கலாம், உங்களுக்கு எதிராக போர் செய்யல்ல, உங்களுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கல்ல, உங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டல்ல, அப்படின்னா நீங்க அவர்களுடன் நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய தாயுடன் அதைவிட கூடுதலாக நீங்க நடந்து கொள்ளணும். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்க பழி தீர்க்க கூடாது, பழி வாங்க கூடாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான பண்பை கொண்டு அவர்களுடைய உள்ளங்களில் நபி அவர்கள் இடம் பிடித்தாங்க. எங்களுக்கு தெரியும் அபூ சுஃபியான் எவ்வளவு பயங்கரமான ஒரு விரோதி, இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எப்படி எப்படி எல்லாம் எதிராக செயல்பட்டாரு. ஆனா நாங்க யோசிக்கணும், அந்த அபூ சுஃபியானுடைய மகளை நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள், நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், எங்களுக்கு அந்த தைரியம் உண்டு வருமா? இப்ப கடந்த காலங்களில் எங்களுக்கு எதிராக அந்த மூன்று எழுத்து சகோதரர்கள் பயங்கரமாக செயல்பட்டார்கள். ஆங்காங்கே மீடியாக்களில் ஊடகங்களில் அவருடைய பெயரெல்லாம் வந்துச்சு. யாராவது ஒருவர் போய் அவருடைய குடும்பத்தில் ஒரு ஆள் சம்பந்தம் எடுக்கிறான்டா நாங்க யாராவது விரும்புவோமா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு முன்னாலே அவருடைய மகள் ரம்லா பின்த் அபூ சுஃபியானை தன்னுடைய மனைவியாக ஆக்கிறாங்க. நபி அவர்கள் உயிருக்கு பயப்படல, இவளை நான் திருமணம் முடிச்சேனண்டா செலவேல என்னுடைய மாமா மாமியும் எனக்கு நெஞ்சத்தந்து கொண்டுடுவாங்களோ, என்ன கொலை செய்திருவாங்களோ, ஏதாவது தீங்கை ஏற்படுத்தி விடுவார்களோ, நபி அவர்கள் பயப்படல. ஹதரத் ரம்லா பின்த் அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடிக்குகின்றார்கள். அதன் மூலம் அந்த அபு சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவரும் சஹாபியாக மாறுகின்றார். அவருடைய தாய் அதாவது ஹிந்தா ரழியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குகின்றான். ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப பின்னாலத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. அவருடைய சகோதரர் வலீத் இப்னுல் வலீத் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருந்தார். வலீத் இப்னுல் வலீதை நபி அவர்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் கேட்பாங்க, ஐன காலித், காலித் எங்கப்பா, உங்களோட காலித் உங்களோட சகோதரனை வர சொல்லுங்க. அவருக்கு அல்லாஹ் நிறைய ஆற்றல்களை வைத்திருக்கிறான், திறமைகளை வைத்திருக்கிறான், வீரத்தை வைத்திருக்கிறான், அதை இஸ்லாத்துக்கு பாவிச்சா இஸ்லாம் இன்னும் எவ்வளவு முன்னேறும். அடிக்கடி நபி அவர்கள் வலீத் இப்னுல் வலீதிடம் கேட்பாங்க, ஐன காலித், காலித் எங்க? வலீத் இப்னுல் வலீதும் சொல்வார், யாத்தில்லாஹு பிஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் அவரை கொண்டு வருவான், வெகு விரைவுல கொண்டு வந்து என்னுடைய சகோதரனை சேர்ப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹாலித் இப்னு வலீத் பல யுத்தங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக பிளான் பண்ணினவர், திட்டம் தீட்டியவர், அவருடைய திட்டங்களின் மூலமாக முஸ்லிம்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தினார். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் இப்னு வலீதையும் கொண்டு வரணும், அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸையும் கொண்டு வரணும், அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் அவரையும் கொண்டு வரணும். அதற்காக நபி அவர்கள் தூர நோக்குடன் நடந்து கொண்டாங்க. எந்த அளவுக்குன்னா முனாஃபிக்கீன்களுடைய விரோதம் அதுதான் ரொம்ப ஆபத்தானது. முஷ்ரிக்கிங்களுடைய விரோதம் பகிரங்கமானது. முகத்துக்கு முன்னால ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க வந்து வருவார்கள், எதிர்ப்பார்கள், எதையாவது சொல்லுவாங்க. ஆனா முனாஃபிக்கிங்கள் அவ்வாறு அல்ல. எங்களோட சேர்ந்து சாப்பிடுவாங்க, எங்களோட சேர்ந்து சப்புல நின்று சொல்லுவார்கள், எங்களோட சேர்ந்து சப்புல நின்று யுத்தங்களையும் செய்வார்கள், மறுமுனையில எங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் அவர்களை பற்றி நிறைய அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அந்த முனாஃபிக்கங்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று. ஆனால் முனாஃபிக்கங்களுடைய தலைவனுடைய மகனும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றான். ஒரு கட்டத்தில் அந்த முனாஃபிக்கங்களுடைய தலைவன் எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தாண்டா, ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது கூறிவிடுகின்றார், நாங்க பொறுத்தது போதும், நாங்க பொறுத்தது போதும், இதற்கு பின்னால மதீனாவுக்கு நாங்க திரும்பி வந்தோம் என்றா, கண்ணியமான நாங்க இந்த கேவலமான முஸ்லிம்களை மதீனாவிலிருந்து வெளியாக்கி விடுவோம், அப்புறப்படுத்தி விடுவோம் என்று கூறிவிடுகின்றான். ஒரு இளம் சஹாபி அவர் சொன்னதை காதால கேட்டு விடுகின்றார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இவன் இப்படி அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இவ்வாறு சொல்லிவிட்டான். அவனை நபி அவர்கள் அழைத்து கேட்டாங்க, நீங்க இப்படி சொன்னீங்களா? இல்ல, நான் சொல்லவே இல்லை என்று ஒரே அடியாக மறுத்து நிராகரித்து விடுகின்றார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தையே இறக்குகின்றான். அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாங்க கேவலமானவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவன் சொன்ன அதே வார்த்தையை வஹயின் மூலமாக சூரத்துல் முனாஃபிகூனிலேயே அல்லாஹ் வெளியாக்கி விடுகின்றார். இந்த நேரத்தில் அவருடைய மகன் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அப்துல்லாஹ் இப்னு அப்துல்லா வந்து, யார் ரசூல் அல்லாஹ், என்னுடைய தந்தை இப்படி செய்தி இப்படி இப்படி எல்லாம் சொன்னதாக உறுதியாகிவிட்டது, அதற்கு ஆதாரமாக வஹியும் வந்திருக்குது, என்னுடைய தந்தைக்கு நீங்க ஏதாவது தண்டனை கொடுத்து அதை இன்னால பார்த்து கொண்டிருக்கேனா, அதனால நீங்க எனக்கு அனுமதித்தாங்க, என்னுடைய வாப்பாவுடைய தலையை நானே எடுத்துக்கொண்டு வருகின்றேன் அனுமதித்தாங்க. அதர எவ்வளவு தைரியம் பாருங்க, இஸ்லாத்தில் எவ்வளவு பற்று, எவ்வளவு பிடிப்பு, மார்க்கத்திற்காக தீனுக்காக தன்னுடைய தந்தையை கொலை செய்ய தயார். யார் ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு அனுமதித்தாங்க, நீங்க அனுமதி தந்தீங்கன்னு என்னுடைய வாப்பாவுடைய தலையை நான் உங்களுக்கு முன்னாலே கொண்டு வந்து வைத்து விடுகின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல, நான் உங்களுக்கும் அனுமதி தரமாட்டேன், வேற யாருக்கும் இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், செய்யவும் கூடாது என்று நபி அவர்கள் கட்டாயமாக தடை விதித்து விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே காலம் கழிகின்றது. சில காலங்களுக்கு பின்னால அவனுடைய கடைசி நேரம் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் கூறுகின்றான், தன்னுடைய மகனை அழைத்து, நான் மரணித்து விட்டா நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவருடைய ஜுப்பாவை வாங்கி என்ன கபன் செய்யணும், அவரே வந்து என்னுடைய ஜனாசா தொழுகையை தொழுக வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மரணித்து விடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவன் இறந்த உடனேயே அவருடைய மகன் வந்து, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பா மரணிப்பதற்கு முன்னால் இப்படி சொன்னாங்க, நபி அவர்கள்ட்ட நிறைய ஆடைகள் இல்லை, இன்றைக்கு எங்கள்கிட்ட எக்கச்சக்கமான ஆடை, நாங்க ஆபீஸ் போறாண்டா ஒரு உடுப்பு, நாங்க ஃபங்க்ஷனுக்கு போறாண்டா வேறொரு உடுப்பு, மஸ்ஜிதுக்கு வாராண்ட ஒரு உடுப்பு, ராதைக்கு வந்து உடுக்கிறதுக்கு வேற, சனி ஞாயிறு உடுக்கிறதுக்கு வேற, வீக் டேஸ்ல உடுக்கிறதுக்கு வேற, எங்களுடைய உடுப்புகளை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய வீட்டில் 50 ஷேத் 60 ஷேத் 70 ஈக்கும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்தது ஒன்றே ஒன்று. சில பேர் அவர்களே சொல்லி இருக்கிறாங்க, என்கிட்ட ஒரே ஒரு ஜுப்பா இருந்துச்சு, ஒட்டு போட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரவலா வாங்கிக்கொண்டு போனாங்கன்னு சொல்லக்கூடிய ரிவாயத்துகளும் ஹதீஸ்ல பதிவாக இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு அப்துல்லா வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், எங்கட வாப்பா உங்கள ஜுப்பாவை வாங்கி கபன் செய்ய சொன்னாங்க, அவர்கள் போட்டிருந்த ஜுப்பாவை கலட்டி கொடுக்கிறாங்க, உங்களோட வாப்பாவை நீங்க இதால கபன் செய்யுங்க.
இப்பொழுது நபி அவர்கள் அவருடைய ஜனாசா தொழுகையை தொழுவிப்பதற்காக வேண்டி செல்ல ஆயத்தமாகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கையை பிடித்து இழுக்குகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இவருக்கா நீங்க தொழுவிக்க போறீங்க? கடந்த காலங்களில் இவர் எங்களுக்கு செய்த அநியாயங்கள், எங்களுக்கு எதிராக செய்த வேலைகள் எல்லாம் மறந்துட்டீங்களா யா ரசூலல்லாஹ்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் கையை விடுங்க, இவரை தொழுக வைப்பதற்கு அல்லாஹ் தடை விதிக்கல, அதனால நான் போறேன், தொழுவிப்பதற்காக வேண்டி போறேன். நபி அவர்கள் அங்கே வருகின்றார்கள், வேகமாக சென்று பார்க்கின்றார்கள். நபி அவர்கள் வருவதற்கு தாமதித்ததனால அவருடைய உடலை குழிக்குள்ளுக்கு வைத்து விட்டாங்க. நபி அவர்கள் வேகமாக சென்று அந்த குழியுக்குள்ளே வைக்கப்பட்ட உடலை மீண்டும் வெளியிலே எடுத்து அவனுடைய நெஞ்சு பகுதியில் தன்னுடைய உமிழ்நீரை வைத்து தடவி விட்டு மீண்டும் குழிக்குள்ளே அவனை வைத்து விட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக ஜனாசா தொழுகையையும் தொழுக வைக்கின்றார். ஜனாசா தொழுகையை தொழுக வைத்து முடித்த உடனேயே குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. யாரு நிரந்தர குஃபுருடன் இறந்து விட்டாரோ அவருடைய கபருக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கவும் கூடாது, அவருக்கு நீங்கள் தொழுவிக்கவும் கூடாது என்ற ஆயத். நபி அவர்கள் சொன்னார்கள், இதுவரைக்கும் எனக்கு தடை வரல, அதனால செஞ்சேன். இதுக்கு பின்னால் இவர்களில் யாருக்கும் நான் தொழுவிக்கவும் மாட்டேன், அவனோட கபருக்கு பக்கத்துல நான் நிற்கவும் மாட்டேன், ஆனால் அவர்களுடைய ஹிதாயத்திற்காக வேண்டி அல்லாஹிடத்தில் நான் துஆ செய்வேன். இப்பொழுது அல்லாஹ் மீண்டும் ஆயத்தை இறக்குகின்றான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹ் லஹும். அவர்களுக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யாமல் விடுங்க, 70 முறை அவர்களுக்காக நீங்க தௌபா செய்தாலும் அதை நாங்க ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்ல. நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, 70 முறைக்கு மேல் நான் இஸ்திக்ஃபார் செய்து அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுப்பான் என்றிருந்தால் அதற்கும் நான் தயார் என்றார்கள் நபி அவர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த இடத்துல நாங்க யோசிக்கணும், நபி அவங்க ஏன் இந்த அளவுக்கு பணியோணும், இவ்வளவு பயங்கரமான விரோதி, மற்றவர்களுடைய விரோதத்தை விட இவனுடைய விரோதம் ரொம்ப பயங்கரமானது, கடுமையானது, வேகமானது. அவ்வாறு இருந்த இந்த முனாஃபிக்கீன்களுடைய தலைவனுடைய விடயத்துல நபி அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு பணிந்து நடக்கணும் என்று செலவேல எங்களோட உள்ளத்தில் ஏற்படலாம். நபி அவர்கள் பணிந்தது அவனுக்காக அல்ல, மீதமுள்ள 100 முனாஃபிக்கீன்களுக்காக. அவர்கள் தௌபா செய்யணும், அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கணும், அவர்கள் தங்களுடைய குஃப்ர ஷிர்கை விட்டுவிட்டு இஸ்லாத்துக்குள்ள வரணும், இந்த தூய மார்க்கத்திற்குள்ள நுழையணும் என்ற அடிப்படையில தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு தூர நோக்குடன் நடந்து கொண்டாங்க. முனாஃபிக்கீன்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், பல வகையில் அன்று முதல் இன்று வரைக்கும் வீணான சண்டை இப்பொழுது நாங்க பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் அமைதியாக இருப்பத மாதிரி விளங்குது. சென்ற சில தினங்களுக்கு முன்னால கண்டியில் அலை பள்ளியுடைய அந்த மினாரா விஷயத்தை பெரிசா எடுத்து அதற்காக ஆர்ப்பாட்டம், அது இல்லாம தெஹி வேளையில பாத்தியா மாவட்ட பள்ளியை கட்ட முழுக்க முழுக்க அனுமதி எல்லா வகையிலும் கிடைச்சிருச்சு, ஆனால் வேண்டும் என்றே கட்டக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு ஒரு வகையான ஆர்ப்பாட்டம். இங்கட அப்கன்ட்ரி சைட்ல புரோகஸ்ல எங்கேயோ ஒரு ஸ்கூல் உண்டு, அவர்களுடைய ஒரு முதலமைச்சர் தான் கட்டி கொடுக்க வராரு, கட்ட விட மாட்டோம் என்று சொல்லி இப்படி நாங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு வகையில எங்களை வம்புக்கு இழுக்கணும், எங்களை சண்டையில சச்சரவுகளை ஈடுபடுத்தணும், எங்கட பொருள் உயிர் சேதங்களை உண்டு பண்ணணும், ஒவ்வொரு வகையில ஏதாவது ஒரு அடிப்படையில வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இது நேற்று இன்று அவர்கள் செய்தது ஒன்றல்ல, அன்று முதல் அவங்களோட பழக்கம் அப்படித்தான். விசேஷமாக யூதர்கள், விசேஷமாக கிறிஸ்தவர்கள், நபியுடைய காலத்தில் சில யூதர்கள் வருகின்றார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு அவங்களோட வீட்டுக்கு முன்னால. முஸ்லிம்கள் வரக்கூடிய ரிவாயத், நபியுடைய வீட்டுக்கு முன்னால வந்து நபியுடைய முகத்துக்கு முன்னால அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாவதாக, அந்த லாமை விட்டு விட்டு அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு நாசம் உண்டாவதாக, உங்களுக்கு கேடு உண்டாவதாக. எங்கட முகத்துக்கு முன்னால யாராவது நீங்க நாசமா போங்க, எங்கட ஃபீலிங் எப்படி இருக்கும்? நாங்க கொஞ்சம் எங்களை வச்சு யோசிச்சு பார்ப்போம், யாராவது ஒரு ஆள் வந்து நீங்க அழிச்சு போங்க, நீங்க நாசமா போங்க, எங்கட உணர்வுகள் எப்படி இருக்கும்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூர்த்தவர்களாக வாழைக்கும், நீங்க எது சொன்னீங்களோ அதுவே உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் வீட்டுக்குள்ள இருந்த ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, சின்ன வயது பெண்மணி, பெரிய வயதுல மூத்தவர்கள் அல்ல, நபி அவர்கள் மரணிக்கும் பொழுது இவர்களுடைய வயது 18 வயது. அப்ப எத்தனை வயசு இருக்கும்? 14, 15, 16, 17 இருக்கலாம். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களால தன்னுடைய கணவனை ஏசியதை சகித்துக் கொள்ள முடியாமல் வெளியில வந்து அழைக்கும் முஸ்தாமுவல்லானா, உங்களுக்கு தான் நாசம், உங்களுக்கு தான் கேடு, உங்களுக்கு தான் அழிவு உண்டாகட்டும் என்றாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் வந்த யூதர்களை கடிந்து கொள்ளல, அவர்களை திட்டல, அவர்களை ஏசல்ல, சஹாபாக்களை சொல்லி இவங்களுக்கு நல்லொரு பாடத்தை புகட்டுங்க, இவர்களுக்கு நல்லொரு படிப்பினையை கொடுங்க, இதற்கு பின்னால் இந்த மாதிரியான வேலை செய்யாம இருக்கிறதுக்கு எதையாவது செஞ்சு விடுங்கடா சொன்னாங்க. நபி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கூறுகின்றார்களே, ஆயிஷா அலைக்கு ஆயிஷா, ஏன் இவ்வளவு வேகமா நடக்கிறீங்க? நளினமாக நடந்து கொள்ளுங்க, மிருதுவாக நடந்து கொள்ளுங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அலம் தஸ்மா மா காலு, என்ன சொன்னாங்க? நீங்க உங்க காதால கேட்கலையா, உங்க காதல விழலையா? நபி அவர்கள் கேட்டாங்க, யா ஆயிஷா, அலம் தஸ்மை மா குல்து லஹும், நான் அவர்களுக்கு பதில் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? ஆயிஷா, உங்களுக்கு நல்லா தெரியும், அவர்கள் எனக்கு எதிராக ஏதாவது சொன்னா அதால் ஒன்னும் நடக்க போறதில்லை, நான் அவர்களுக்கு எதிராக சொன்னால் சில வேளை பழித்தொடும். ஆயிஷா, நான் அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டேன், வாழைக்கும் என்று சொல்லிட்டேன். அந்த கட்டத்தில் கூட தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை கடிந்து கொள்ளல, அவர்களுக்கு அறிவுரை சொன்னாங்க, அவர்களுக்கு புத்திமதி சொன்னாங்க, வந்தவர்களுக்கு எந்த வகையான பதிலையும் நபி அவர்கள் சொல்லல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியே நாங்க பார்த்தோம் என்றா மக்கா உல முஷ்ரிக்கீன்கள்ல ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முன்னாள் மனைவி ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயுடன் எப்படி நடந்தாங்க, முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூலுடன் எப்படி நடந்தாங்க, இந்த யூதர்கள் நபியுடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து நபி அவர்கள் நாசமா போங்க, அழிந்து போங்கன்னு சொன்ன நேரத்தில் எப்படி நடந்தாங்க? இப்படி நடந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுடன் எப்படி நடந்திருப்பாங்க? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க எதை சொல்ல வாரோம் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், உலகத்துல இஸ்லாம் ரொம்ப வேகமா வளர்ந்து கொண்டிருக்குது. இந்த வளர்ச்சியை பார்த்து ஒரு சிலரால் சகித்துக் கொள்ள முடியல, அந்த அளவுக்கு வேகமாக நம்முடைய ஏசியா, ஏசியாவில் உள்ள நாடுகளை விட ஐரோப்பா கண்டங்களிலே உள்ள நாடுகள்ல அந்தந்த ஊர்கள்ல முழுக்க முழுக்க மாற்று மத சகோதரர்கள் வாழக்கூடிய பகுதிகள்ல அங்கே எல்லா வகையான அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள், பாவங்கள், குற்றங்கள் முழுக்க முழுக்க நடக்கக்கூடிய ஊர்கள்ல இஸ்லாத்தில நுழையக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, இஸ்லாமிய முறைப்படி வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, இஸ்லாத்தில உறுதியாக இருக்கணும் என்பவர்களுடைய அந்த வேகம், அது ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய ஒரு சிலர் எப்படியாவது இந்த இஸ்லாத்துடைய முன்னேற்றத்தை இல்லாமலாக்குவதற்கு, குறைப்பதற்கு, தடுப்பதற்குத்தான் ஏதாவது ஒரு வகையில எங்களுக்குள்ள மோத விட்டுறாங்க. முஸ்லிம்களுக்குள்ளே பிரச்சனைகளை, முஸ்லிம்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை, இஸ்லாமியர்களுக்குள்ளே சண்டைகளை, சச்சரவுகளை, குழப்பங்களை, இன்னைக்கு பாருங்க சரியான கவலை இந்த சிரியாவில் நடக்குது. எத்தனை லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் அங்கிருந்து வெளியாகி போனாங்க. நாங்க ஒரு 2 கிழமைக்கு முன்னால யூரோப்ல பிரான்சுக்கு போயிருந்தோம். சரியான கவலை, அந்த பிரான்சில் உள்ள பெரிய சிட்டியில எந்த ஒரு கலலைட்டுக்கு முன்னால நின்றாலும் சிரியாவில் இருந்து வந்திருக்கிற ஆண்களும் பெண்களும் போர்டை வச்சு கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். நான் மிகைப்படுத்தி சொல்லல, எந்த கடலைக்கு முன்னால அங்க நான் நின்றாலும் ஆண்களும் பெண்களும், அதாவது அபாய போட்டு ஹிஜாப் அணிந்து ஆண்கள் தாடி வச்சு தொப்பி போட்டு, நாங்க யாரு ரிஃப்யூஜ், நாங்க அகதிகளாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவ்வளவு பெரிய ஆபத்துகள் அனர்த்தங்கள், யாரு காஃபிரா வந்து கொள்ளுகின்றான், மாற்று மதத்தவனா வந்து கொள்ளுகின்றான், அங்க யாரு யாருடன் மோதுறாங்க, ஈராக்ல யாரு யாருடன் மோதுறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, காசிர்களை பார்ப்பதை விட பயங்கரமாக ஒரு சாரார், ஒரு கருத்தில் உள்ளவர் தன்னுடைய மாற்று கருத்தில் உள்ளவரை பார்க்குகின்றார். அவரை எதிர்ப்பதை விட தன்னுடைய கருத்துக்கு எதிராக உள்ளவனுடன் அந்த அளவுக்கு பயங்கரமாக நடக்குகின்றார்கள். இது அவர்களுடைய மிக பெரிய ஒரு சதி திட்டம். இதிலிருந்து இஸ்லாமியர்களை வெளியில கொண்டு வாரது என்றால் லேசான காரியம் அல்ல. நாங்கள் பார்க்கலாம், எங்களோட நாடுகள்ல சில ஊர்களில் நாங்க பார்க்கலாம், ரெண்டு கருத்துல ரெண்டு பிரிவினர்கள் இருக்கிறாங்க. ஒரு கருத்து அவர் அவருடைய கருத்துல பிடிவாதம், மற்றவர் அவர் அவருடைய கருத்துல பிடிவாதம். ஆனால் இந்த மாற்று கருத்தில் உள்ளவரை கண்டாலே முகத்தை திருப்பி கொண்டு போறது. அவர் சலாம் சொன்னா பதில் சொல்றல்ல, சொல்லுவார் எனக்கு அவனோட முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்லை, நவுது பில்லா முஸ்லீம், எனக்கு அவனை கண்ணால பார்க்கவும் விருப்பம் இல்ல, அவரு பக்கத்துல நின்று தொழவும் எனக்கு விருப்பம் இல்ல, அவனோட தொழுவுற இடத்துக்கு போவதற்கும் எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நான் முஸ்லிம், எங்களோட ஒரு ஆள் பிசினஸ் செய்யறாரு, எங்களோட ஒரு ஆள் வியாபாரம் செய்யறாரு, எங்களோட ஒரு ஆள் வெளிநாட்டு ட்ரிப்ல எல்லாம் வராரு, அவரோட எல்லாம் சிரிக்கிறது பேசுறது கதைக்கிறது. அவருடைய சிறுக்கு எங்களுக்கு விளங்குதில்ல, அவருடைய குஃபர் பார தூரமா விளங்குதில்ல. ஆனால் என்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்திலே உள்ள ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவர் காஃபிரை விட சிறுக் வைக்கக்கூடியவரை விட மோசமானவராக எங்களுக்கு எங்களோட பார்வைகள் அவர்களின் மீது படுது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் முஸ்லிம்களை பற்றி என்ன கூறுகின்றான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், வல்லதீன மஅஹு அஷிதாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய அவர்களுடைய தோழர்கள் காஃபிர்களுடன் ரொம்ப கடினமாக இருப்பாங்க. அதாவது ஹக்கா பாத்திலா குஃப்ரா இஸ்லாமாண்டு வந்தா அவர்கள் ரொம்ப கடினமாக இருப்பாங்க. ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில ரொம்ப அன்புடன் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க, கருணையுடன் அவர்களுக்கு மத்தியில பழகிக் கொள்வாங்க. அவர்களுக்கு மத்தியில நூற்றுக்கணக்கான மஸ்அலாக்களில் கருத்து வேறுபாடுகள், ஆனால் அதன் மூலம் பிளவுகள் ஏற்படல, அதன் மூலம் பிரிவுகள் ஏற்படல, அதன் மூலம் சண்டை சச்சரவுகள் ஏற்படல, அதன் மூலம் வாழ்வெட்டுக்கள் ஏற்படல, அதன் மூலம் வழக்கு வம்புகள் ஏற்படல. அவங்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மார்க்கத்தை முன்னால வச்சு, ஷரியாவை முன்னால வச்சு, தீன முன்னால வச்சு. ஆனால் அவர்கள் அவர்கள் தனித்தனியாக சந்திக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா சந்திப்பாங்க, மகிழ்ச்சியா சந்திப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க. இவர் அவருக்கு ஹதியா அனுப்பி வைப்பார், அவர் இவருக்கு ஹதியா அனுப்பி வைப்பார், இவர் அவருக்கு துவா செய்வார், அவர் இவருக்கு துவா செய்வார். நான் எதை சொல்ல வரேன்டா, எங்கட சமூகத்துல முதலாவது நான் இந்த விஷயத்தை சீராக்கணும். எல்லாரும் நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்ற சில நேரங்களில் நாங்க பேசுவோம், ஆனால் சேரக்கூடிய இணையக்கூடிய கட்டம் வந்தா இல்ல, எனக்குண்டா இணைய மனசு வருது இல்ல அப்படின்னு என்ன, நாங்க எங்கட நஷ்டத்துக்கு அடிபணிஞ்சிருக்கிறோம், நாங்க எங்கட பிடிபாதத்தில் இருக்கிறோம், கொஞ்சம் இணைஞ்சு போமே, கொஞ்சம் சேர்ந்து போமே. இந்த முதல் அவருக்கு இணைய சொல்லுங்களேன், முதல் அவருக்கு வந்து சேர சொல்லுங்களேன், அவருக்கு வந்து சலாம் சொல்ல சொல்லுங்களேன் என்று தான் கூறுவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எடுத்துக் கொண்டோம் அண்டா, ஹதரத் ஆயிஷா, ஹதரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு பேர்களும் ரெண்டு பார்ட்டி. ஹதீஸ்ல வருது, குன்ன அஸ்வாஜன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்பைன், நபியுடைய மனைவிமார்கள் இரண்டு பார்ட்டிகளாக இருந்தாங்க, ஹிஸ்பு ஆயிஷா வ ஹிஸ்பு உம்மு ஸலமா. ஆயிஷாவுடைய ஒரு பாட்டி ரழியல்லாஹு அன்ஹா, ஹதரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு பாட்டி. ஆனா ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடு அது தன்னுடைய சுயநலத்திற்காக அல்ல, தன்னுடைய லாபத்திற்காக அல்ல, அவர் என்னை மதிக்கல்ல, என்ன கண்ணியப்படுத்தல்ல, என்ன ஏசிட்டாரு, எனக்கு அடிச்சிட்டாரு, எனக்கு ஏதாவது சேதம் ஏற்படுத்தி விட்டார் என்பதனால இல்லவே இல்லை. அவர்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு அது தீன் மார்க்கத்தை முன்னால வைத்து ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக அந்த முழு பயங்கரமான அபாண்டம் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது விபச்சார குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் யாராவது ஒரு மனைவி ஒரு சின்ன அடிப்படையிலாவது ஹதரத் ஆயிஷாவை பத்தி கூட சொன்னாங்களா? மேலான பெரியார்களே சகோதரர்களே இல்ல. நல்ல சந்தர்ப்பம், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பழி வாங்கலாம், ஆனால் அவர்களுக்கு மத்தியுள்ள கருத்து வேறுபாடுகள் அவ்வாறு அல்ல. இவர் அவரை மதிப்பார், அவர் இவரை மதிப்பார், இவர் அவருக்கு ஹதியா அனுப்பி வைப்பார், அவர் இவருக்கு ஹதியா அனுப்பி வைப்பார். ரெண்டு பேர்களும் மாறி மாறி துவா செய்து கொள்வாங்க. நபியுடைய மனைவிமார்களாக இருக்கலாம், நபியுடைய மூத்த சஹாபாக்களாக இருக்கலாம், ஹதரத் அபூபக்கர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர் கூட சிறப்ப நாங்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ரெண்டு பேர்களுக்கு மத்தியில நூற்றுக்கணக்கான மஸ்அலாக்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் அதன் மூலம் அவங்க ரெண்டு பேரும் எப்போதுமே சண்டையில சச்சரவுகளை குழப்பங்கள்ல ஈடுபடல. எந்த அளவுக்கு அந்த ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரம் தனக்கு பின்னால தனக்கு பின்னால ஹதரத் உமரை ஹலீஃபாவாக நியமித்திருக்கிறாங்க. ஒரு ஆள் இருக்கிறாரு ஹதரத் உமருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாத ஒரு ஆள், அவர் ஹதரத் உமரை விரும்பல. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காதுல வந்து கேட்கின்றார், ஹலீஃபா அவர்களே, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வேகமானவர், ரொம்ப கடுமையானவர். அவருடைய இந்த கடினமான வேகமான தன்மையை விளங்கி வைத்திருந்தும் கூட நீங்க உங்களுக்கு பின்னால ஹலீஃபாவாக ஹதரத் உமர் ஆக்கிட்டீங்களே, கயாமனால அல்லாஹ் கேட்டா நீங்க என்ன பதில சொல்லுவீங்க? கொஞ்சம் வேகமாக வந்து கேட்கின்றார். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாய்ந்திருந்தவங்க எழும்பி உட்கார்ந்து சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, கயாமனால அல்லாஹ் என்னிடத்துல அபூபக்கர் அவர்களே, நீங்க ஏன் உங்களுக்கு பின்னால் இவ்வளவு கடினமான உமரை ஹலீஃபாவாக நியமித்தீங்கன்னு கேட்டா, நான் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுவேன், யா அல்லாஹ், எனக்கு பின்னால உன்னை மிக அதிகமாக அஞ்சி பயந்து உனக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களில் உமரை விட சிறந்த ஒருவரை நான் கண்டதே இல்லை, அதனால தான் நான் உமர ஹலீஃபாவாக ஆக்கினேன் என்றார்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்படி ஹதரத் உமரை பத்தி எப்படி அபிப்பிராயம், ஹதரத் உமரின் மீது எப்படி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியம், வந்தவர்கிட்ட நல்லா சொல்லும், நானும் பார்க்கிறேன், எல்லாரும் உமரை சார்பாத்தான் பேசுறாங்க, உமருக்கு எதிராக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இப்பதான் எனக்கு விளங்குது என்றால் சொன்னாங்க, இல்ல சொன்னாங்க, எனக்கு பின்னால மிக அதிகமாக அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்களில் உமரை விட சிறந்த ஒரு ஆளை நான் காணல்ல என்று சொல்வேன் என்று சொன்னவுடன் வந்தவர் வாயடைத்து போனார். கொஞ்ச காலங்களுக்கு பின்னால ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் கேட்கிறாரு, ஹலீஃபா அவர்களே, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு இறந்துட்டாங்க, ஆனா அவருக்கும் அல்லாஹ் பல சிறப்புகளை வைத்திருக்கிறான், உங்களுக்கும் நபி அவர்கள் வாயிலாக எத்தனையோ சிறப்புகள், எனக்கு பின்னால் ஒரு ஆள் நபியாக வாரதென்றா உமர் தான் அதற்கு தகுதி, உமர் எப்படியாப்பட்டவர் என்றா அவர் ஒரு பாதையில போனா ஷைத்தானுக்கே தைரியம் இல்ல, அவன் இன்னும் ஒரு பாதையில நடந்து போவான், அவ்வளவு ஈமானுடைய ஆன்மீக பலம் உண்ட கொண்டவர் என்றெல்லாம் நபி அவர்கள் சொன்னதை ஞாபகப்படுத்தி சொன்னாங்க. உமரே, நீங்க அபூபக்கரை விட சிறந்தவர் தானே என்று சொன்ன நேரத்துல ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுது விட்டு சொன்னாங்க, ஹதரத் அபூபக்கரை உமருடன் இணைப்பதற்கு இந்த உமருக்கு தகுதியே இல்லை, அபூபக்கர் எங்க, இந்த உமர் எங்க, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய லைஃப் டைம் முழு வாழ்நாள் பூரா செய்த அமல விடுங்க, அவருடைய 63 வருஷ வாழ்க்கையில ஒரே ஒரு நாளுடைய ஒரு இரவுக்கும் ஒரு நாளுடைய ஒரு பகலுக்கும் முழு வாழ்நாள் பூராவும் உமர் செய்த அமல் ஈடாக ஆகாது என்று சொல்லி அழுகிறாங்க. சொன்னாங்க, அது எந்த இரவு எந்த பகல் தெரியுமா? ஒரு இரவு ஹிஜ்ரத்துடைய இரவு, நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க, போற நேரத்தில் அந்த சவுர் குகையில தான் செஸ்தே தங்குறாங்க. உள்ள போவதற்கு முன்னால ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் இந்த குகையை சுத்தப்படுத்திட்டு வாரேன், ஓட்டைகளை எல்லாத்தையும் அடைச்சிட்டு வாரேன், நீங்க முன்னால போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துண்டா, முழு உம்மத்துக்கும் ஆபத்து, எனக்கு ஆபத்து ஏற்பட்டா பரவாயில்ல, நான் தனி மனிதன், நான் தனிக்கட்ட, என்னோட முடிச்சிடும், உங்களுக்கு ஏதாவது வந்தா முழு உம்மத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து, அதனால நீங்க உள்ள போவாதீங்க, நான் போய் அதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு வாரேன் என்று அதை கூட்டி சுத்தமாக்கி ஓட்டைகளை அடைச்சு, ஒரே ஒரு ஓட்டையை அடைக்கொண்டும் கிடைக்கல, தன்னுடைய காலுடைய பெருவிரலால அதை அடிச்சு கொண்டு வாங்க யார சூழல்லான்னு கூப்பிடுறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சரித்திரம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குஹை ஹிரா குஹையை விட சில வேலை ஒசரம் மாதிரி விளங்குது. ஹிராக்கு ரொம்ப பேர் ஏறுவாங்க, தௌருக்கு மிச்ச நேரம் ஏறல, ஏறுவதற்கே கிட்டத்தட்ட 2-3 அவர் பிடிக்கும் அவ்வளோ உயரத்தில். ஹதரத் இந்த இப்பொழுதாவது பாதைகள் கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், நபி அவர்கள் அந்த ஏறிய களைப்புனால உள்ள வந்ததோட கண் அயர்ந்துடுறாங்க. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியில தலையை வைத்து படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு பாம்பு வந்து இவர்களை கடித்து அதனுடைய விஷம் ஏறி அதனால் அவர்களுக்கு கஷ்டம், அதனால் நோவு ஏற்பட்டு அவர்களை அறியாமல் அழுந்து அந்த கண்ணீர் நபியுடைய முகத்தில் பட்டு நபி அவர்கள் எழும்பி அந்த இடத்துல தன்னுடைய உமிழ்நீரை வீக்குகின்றார்கள். நீண்ட வரலாறு அதற்கு பின்னால ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 12.5 வருஷம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன் ஹிஜ்ரத்துக்கு பின்னால 10 வருஷம் நபி அவர்கள் மதீனாவுல, நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால 2.5 வருஷம் இவங்க கலீஃபாக, 12.5 வருடங்களுக்கு பின்னால வஃபாத் ஆகுவதற்கு அந்த சகராத்துடைய வருத்தத்தில் ஒரு கட்டத்தில் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சவுர் குகையில வைத்து அந்த பாம்பு உண்டு என்ன கடிச்சிச்சு, அதனுடைய விஷத்தை இன்னும் நான் என்னுடைய உடம்பில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். அது எப்படி பயங்கரமான ஒரு பாம்பு ஒன்று கடிச்சு இருக்கும். ஹதரத் உமர் ரழியல்லாஹு சொன்னாங்க, அந்த ஒரே ஒரு இரவு அவருடைய ஒரு பகல், எந்த பகல் தெரியுமா, நபி அவர்களுடைய வஃபாத்தான அந்த கடைசி நாள், முதலாவது வஃபாத்தான நபியுடைய வஃபாத்தான ஜனாசாவான தினம், மக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் அதை சகித்துக் கொள்ள இயலாது, அதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள இயலாது. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு உருவிய வாளுடன் நிற்கிறாங்க, ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டிருக்கிறாங்க, ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு மூளையில அவர்கள் ஊமையை போன்று பேச முடியாதவரை போன்று காட்சி தருகிறாங்க. முழு மதீனாவும் அல்லோட கல்லோடப்பட்டிருந்த நேரத்தில் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தைரியமாக துளிச்சலோட வந்தாங்க. நபியுடைய ஜனாசா அந்த ரௌதாவுல வைக்கப்பட்டிருக்கிறது, முகத்தில் ஒரு திரையொன்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த திரையை நீக்கி நபியுடைய நெற்றியில முத்தமிட்டு சொன்னாங்க, திப்த ஹையன் வ மய்யிதன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ரொம்ப மனமா இருந்தீங்க, மௌத்தா போனதுக்கு பின்னாலும் அதே மனத்துடன் தான் இருக்கிறீங்க, அதே தெளிவுடன் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு மஸ்ஜித் நபவிக்கு வந்து மின்பரல ஏறி ஒரு ஹொத்துபா பிரசங்கம் ஒன்று செய்யறாங்க. ஹதரத் உமர் வேகமாக நிற்கிறாங்க, பலர்களால் நபியுடைய வஃபாத்தை ஏன் ஏற்றுக்கொள்ளல, அந்த அன்புனுடைய உச்சகம், இவ்வளவு சுருக்கங்களை விட்டும் நபி அவங்க பிரிஞ்சிருவாங்க, அவங்க நினைக்கல, இன்னும் கொஞ்ச காலம் எங்களோட வாழ்வாங்க, அவங்களோட சொஹபத் அவங்களோட தோழமை எங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இதோட நபி அவர்கள் பிரிந்ததை, தன்னை விட்டு போனதை அவர்களால சகிக்க முடியல. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு ஹுத்பா பிரசங்கத்தில் சொன்னாங்க, மன் கான யாபுது முஹம்மதன் ஃபைன் முஹம்மதன் கத் மாத், யாராவது முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தீங்கண்டா அந்த முஹம்மத் வஃபாத் ஆகி விட்டார், மரணித்து விட்டார். وَمَنْ كَانَ يَعْبُدُ اللَّهَ فَإِنَّ اللَّهَ حَيٌّ لَا يَمُوتُ, யார் அல்லாஹ்வை வணங்குகின்றீர்களோ அந்த அல்லாஹ் நித்திய ஜீவன் நிலையானவன், அவன் மரணிக்கவே மாட்டான், அவனுக்கு மௌத்தி என்று ஒன்று இல்லை. அந்த குர்ஆனுடைய ஆயத்தை وَمَا مُحَمَّدٌ إِلَّا رَسُولٌ என்ற அந்த ஆயத்தை ஓதி அங்கே இருந்த மக்களை அமைதிப்படுத்துகின்றார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே கூறுவாங்க, ஏற்கனவே இந்த ஆயத்தை இறக்கித்தான் இருந்து, ஆனா ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அல்லாஹு இந்த ஆயத்தை ஓதினதற்கு பின்னால இந்த ஆயத் இப்பதான் இறங்கிய மாதிரி எனக்கு விளங்கி என்னுடைய கையில இருந்த வாழ்க்கையில விழுந்துருச்சு. அப்பதான் நான் நம்பினேன் உண்மையில நபி அவங்க மரணித்து விட்டாங்க. அந்த மேலான பெரியார்களே சகோதரர்களே, தாய்மார்களே சகோதரர்களே, ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த மனிதர்கிட்ட சொன்னார், இந்த ஒரு பகல் அந்த ஹிஜரத்துடைய ஒரே ஒரு இரவு, இந்த ஒரு இரவுக்கும் ஒரு பகலுக்கும் உமர் லைஃப் டைம் செய்த அமல் ஈடாக ஆகாது என்றாங்க. எங்களோட சலஃபு சாலிஹீன்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் மாற்று கருத்தில் உள்ளவர்களை எப்படி மதித்தாங்க, அவரை பத்தி எப்படி கண்ணியம், அவர்களை பத்தி எப்படியான கௌரவம் அவர்களுடைய உள்ளங்கள்ல. அதனால தானே அவர்களுடைய வாயால் இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா மிகப்பெரிய இமாம்கள். இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொல்வாங்க, அபு ஹனீஃபாவை போன்ற ஒரு ஃபகீஹ், ஒரு சட்டக்கலை வல்லுநரை நான் பார்த்ததே இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அபு ஹனீஃபாவை பாராட்டுவாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இமாம் மாலிக்கை போன்ற ஒரு அறிவாளிய நான் என்னுடைய வாழ்நாள்ல கண்டதில்லை. இவர் அவரை பாராட்டுவாரு, அவர் இவரை பாராட்டுவாரு. ஆனா என்ன, அந்த ஷைத்தான் எங்களோடு இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறான். முழு உலகத்தில் எங்களுக்கு எதிராக எத்தனையோ வகை வகையான சதி திட்டங்கள். ஏன் எங்கட நாட்டை எடுத்துக்கொண்டோம்டா, எங்களுக்கு வந்து கிடைக்கிற செய்தி ஒரு 10-15 வீதம், ஆனால் எங்களை கிடைக்காத செய்தி 80-85 வீதம். எங்களுக்கு எதிராக இவங்க இன்னும் என்னென்ன செய்ய இருக்கிறாங்க, எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய போறாங்க, இந்த நாட்டில் எங்களுடைய இருப்பு எப்படி அமையும், நாங்க ஓரளவு வாழ்றோம், எங்கட எதிர்கால சந்ததிகளுடைய இருப்பு எவ்வாறு அமையும், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அவ்வளவு பயங்கரமான காலகட்டத்தில் மேலான பெரியார்களே சகோதரர்களே, தாய்மார்களே சகோதரிகளே, எங்களை எங்கட சில சின்ன விடயங்களை எங்களுக்கு முன்னால வைத்து எங்களை இன்று பல கோத்திரங்களாக, பிரிவினர்களாக, பாட்டிகளாக, இயக்கங்களாக ஷேத்தான் பிரித்து விட்டான். ரமதான் இதை நாங்க பெரிய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம். நபியுடைய வருகைக்கு முன்னால் எப்படி எப்படி எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க, குலத்தால, கோத்திரத்தால, நிறத்தால, பாஷையால எப்படி எப்படி எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா கடைசியில் அல்லாஹு அக்பர் எப்படி ஒன்றுபட்டாங்க, அவர்கள் தீனின் மூலமாக ஒன்றுபட்டாங்க. ஒரு கஷப்பான உண்மை, இன்றைக்கு தீன் என்ற பெயரை வைத்து நாங்க பிரிந்து கொண்டிருக்கிறோம், அதுதான் வித்தியாசம். அவங்க தீனின் மூலமாக சேர்ந்தாங்க, ஆனா இன்றைக்கு நாங்க தீன் என்பதை வைத்துக் கொண்டு பிரிந்து கொண்டிருக்கிறோம். நாங்க எல்லாம் சேர்ந்தோம், இன்னும் எங்க நாட்டில் நாங்க பெற வேண்டிய இன்னும் எத்தனையோ ரைட்ஸ்கள், உரிமைகள் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்கள்ல, ஒவ்வொரு மாகாணங்கள்ல, ஒவ்வொரு ஊர்கள்ல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ விடயங்கள் இருக்குது. ஏன் கிடைக்கதில்லை? எப்பயாவது கிடைக்க போனா யாராவது ஒரு ஆள் பெட்டிஷன் அடிக்கிற, இவர் மூலமா அது கிடைக்க கூடாது, இந்த கட்சியினால கிடைக்க கூடாது, இந்த எம்பியால கிடைக்க கூடாது, அல்லது இந்த இயக்கத்தில் உள்ளவரின் மூலமா கிடைக்க கூடாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, நாங்க பிரிந்ததனால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ உரிமைகள் எங்கட கைகளை விட்டும் தூரமாகுது. அதை விட ஆக பயங்கரம் என்றான், அல்லாஹுடைய உதவி வேணுமே. அல்லாஹ் எப்போ உதவி செய்வான்? யதுல்லாஹி மஹல் ஜமா, அல்லாஹுடைய உதவி கூட்டாக இருப்பவர்களுடன் தான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தங்கள்ல ஜிஹாத்ல வைத்து துஆ எப்படி கேட்பாங்க, யா ரப் உன்சுர் உம்மத முஹம்மத், யா ரப் உன்சுர் உம்மத முஹம்மத், முஹம்மதுடைய உம்மத்திற்கு நீ உதவி செய், அப்படித்தான் கேட்டாங்களே தவிர அரேபியர்களுக்கு உதவி செய், வெள்ளையர்களுக்கு உதவி செய், இந்த இயக்கத்திற்கு உதவி செய், இந்த குரூப்புக்கு உதவி செய்யுதுன்னா கேட்டாங்க. உம்மத்த நபி அவர்கள் வச்சாங்க. வானத்திலிருந்து பதில் வருது, அபிஷிர் யா உம்மத்த முஹம்மத், அபிஷிர் யா உம்மத்த முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களே, நீங்க நன்மாராயம் பெறுங்க, நீங்க சோபனம் பெறுங்க, அத்தாக்குமுல் கைஸ், அத்தாக்குமுல் கௌஸ், இதோ அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வந்து விட்டது என்று உம்மத்தை வச்சு கேட்டாங்க. உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய உதவியும் வந்தது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, தாய்மார்களே சகோதரிகளே,
இருக்குது. அதனால இந்த நல்ல நேரத்துல நீங்க எல்லா ஆசையோட வந்திருக்கிறீங்க, ஆர்வத்தோட வந்திருக்கிறீங்க, உள்ளத்துல ஒரு ஈர பசை உண்டு இருக்குது. மாஷா அல்லாஹ், நாங்க இன்னும் விளங்கணும், நாங்க இன்னும் விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும், அமல் செய்யணும் என்ற அந்த ஆசை ஆர்வம் விருப்பத்தோட நாங்க வந்திருக்கிறோம். இந்த ரமதான்ல மத்தது செல்ல தியாகத்தோட நாங்க அமல்களை இபாதத்துகளை செய்யறோம், தராவீஹ் தொழுகிறோம், கயாமுல்லைல் தொழுகிறோம், குர்ஆன்களை ஓதுகின்றோம், இஃப்தாருடைய வணக்கங்களை செய்யறோம். இதெல்லாம் எங்களுக்கு லேசி. தஹஜ்ஜுத் தொழுவதும் லேசி, உம்ராவுக்கு போறதும் லேசி. ஆனா மாற்று கருத்தில் உள்ளவரோட இணையதிக்கிறது அவ்வளோ லேசி இல்ல. எங்கட என்னை பற்றி தவறா நினைத்திருக்கிறவரோட போய் இணைவது இருக்குது, அது லேசானதல்ல. ஆனால் அதற்குத்தான் ஆக கூடுதலான நன்மை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எப்படி எல்லாம் சஹாபாக்களை மற்றவர்களுடன் இணைத்தாங்க, இணைய வைத்தாங்க. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு எவ்வளவு வேகம், எவ்வளவு கடினம். ஆனா அவங்களோட ஆட்சி காலத்துல எப்படி அவங்க மாறினாங்கன்னு பாருங்க. ஒரு திம்மி காஃபிர் உண்டு, வீடு வீடாக போய் யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறாரு. அவரை கூப்பிட்டாங்க, ஹதரத் உமர் ரதியல்லாஹு, என்ன நீங்க யாசகம் கேட்கிறீங்க? இது ரொம்ப மோசமான தொழில். இன்றைக்கு எங்கட சமூகத்திலே நாங்க பார்க்கலாம், ஒரு சிலர் இதை தொழிலாக ஆக்கிட்டாங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு தவறான மோசமான அசிங்கமான தொழில். உழைத்து வாழுங்க, வியர்வையை சிந்தி கஷ்டப்படுங்க, அது ஹலாலான சம்பாத்தியம். நல்ல சம்பாதிக்கலும், உழைக்கலும், முயற்சி செய்யலும். ஆனா இன்றைக்கு ஒரு சிலர் இதை தன்னுடைய தொழிலாக ஆக்கிட்டாங்க. ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் பார்க்கிறாங்க, ஒரு நுண் முஸ்லிம் ரிம்மி காஃபிர் வீடு வீடாக யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறாரு. ஹதரத் உமர் கேட்டாங்க, நீங்க ஏன் உழைக்காம சம்பாதிக்காம முயற்சி செய்யாம யாசகம் கேட்கிறீங்களே ஏன்? சொன்னார், இல்ல, நான் நோய்வாய்ப்பட்டுட்டேன். நான் இளமையாக இருக்கும்போது நல்லா உழைத்தேன். இப்ப என்னால் என்னுடைய உடம்பால் எந்த வகையான உழைப்பையும் செய்யலா, தான் யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கேன் என்று சொன்ன நேரத்தில் ஹதரத் உமர் கேட்டாங்க, நீங்க உங்களோட உழைக்கிற காலத்துல இஸ்லாமிய ஆட்சி மதீனாவுல நடக்கும்பொழுது ஜிசியா கட்டினீங்களா, வரிப்பணம் செலுத்தினீங்களா? ஆம், செலுத்தினோம். சொன்னாங்க, நீங்க அந்த டைம்ல ஜிசியா கட்டினீங்கண்டா, இப்போ உங்களால உழைக்க முடியாம போன உங்களுக்கு தான் நாங்க பெனிஃபிட் தரணும். உங்களோட என்னென்ன தேவையோ அதற்கு நாங்க பைத்துல் மாலால தரணும். எங்களை மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு சரியா உதவி செய்ய கிடைக்கல, உடனடியா பைத்துல் மாலுடைய அதிகாரிக்கு உத்தரவிடுகின்றார். இந்த வயோதிபருக்கு என்னென்ன தேவையோ முக்கியமான தேவைகளை பைத்துல் மாலின் மூலமாக நிறைவு செய்யுங்க. எப்படி மாறினாங்க? ஆரம்பத்தில் முனாஃபிக்கினுடைய தலைவனுடைய ஜனாதா தொழுகையை தொழுதிப்பதற்கு போவதற்கு நபி அவர்களை விடல. ஆனால் நபி அவர்களுடைய தர்பியா, நபியுடைய சொஹபத், நபியுடைய தோழமையில வளர்ந்த ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு எப்படி மாறுறாங்க? ஒரு நுண் முஸ்லிம் யாசகம் கேட்கிறாரு, அதை பார்த்தும் அவர்கள் சகித்து கொண்டு இருக்க முடியல, உடனடியா உத்தரவிடுறாரு, அவருடைய தேவையை பைத்துல் மாலால நிறைவு செய்யுங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, மாற்று மதத்தில் உள்ளவர்களுடன் இப்படி விட்டு கொடுப்புடன் நடந்தாங்காண்டா, முஸ்லிம்களுடன் எப்படி நடந்திருப்பாங்க? இஸ்லாமியர்களுடன் எவ்வளவு தூர நோக்குடன் நடந்திருப்பாங்க? இஸ்லாமியர்களுடன் கருத்து வேறுபாடுள்ள மற்ற தன்னுடைய நண்பர்களுடன் எப்படி எப்படி எல்லாம் நடந்திருப்பாங்க? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாங்க மத்ததுக்கெல்லாம் மாஷால்லா முயற்சிகளை செய்யறோம். வில்லம் வந்துச்சு, மனுஷரிவு ஏற்பட்டுச்சு, பணத்தை சேர்த்தோம், பொருள்களை சேர்த்தோம், அவர்களுக்கு எங்களால முடியுமான உதவிகளை இலங்கையில பல பாகங்கள் இருந்து செஞ்ச மாதிரி நாங்க மாத்தலையிலிருந்தும் செய்தோம். ஆனா நாங்க பார்க்கணும், எங்களுக்குள்ள நாங்க சேர்ந்துட்டோமா? அல்லது ஒவ்வொரு வருஷம் ரமதான் வருது, வர வர பிளவுகள் கூடுதா அல்லது ஒற்றுமைகள் கூடுதான்னு நாங்க பார்க்கணும். ஒற்றுமையாக்குவது நல்ல சந்தர்ப்பம், இஃப்தார் அது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு. நாங்க இஃப்தார் வைக்கிறோமா? மாற்று கருத்தில் உள்ளவர்கிட்ட வீட்டு போறது, அவரை சந்திக்கிறது, சலாம் சொல்றது, வாங்க பிரதர், வாங்க சகோதரர், இன்னைக்கு எங்களுடைய இஃப்தார் நிகழ்ச்சி இருக்குது. நாங்க பொதுவாக அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய நாட்டில் பெரிய ஒரு மாற்றம், அதையும் நாங்க ஏற்றுக்கொள்ளணும். சமீபத்தில் சென்ற வருஷமேக்கும் சவுத் இந்தியாவிலிருந்து அங்குள்ள ஜமாத்துல் உலமாவுடைய ஒரு 15-16 மிக முக்கியமான உலமாக்கள் வந்து எங்களுடைய ஜமியத்துல் உலமாவுடைய ஹெட் ஆபீஸ் வந்து எங்களோட பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, அல்ஹம்துலில்லா நீங்க உங்களோட ஜமியத்துல் உலமா எங்கேயோ போயிட்டீங்க, நாங்க இன்னும் அங்க பின்னால தான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா நம்முடைய ஜமியத்துல் உலமாவின் மூலமாக எத்தனையோ பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க மட்டுமல்ல, நாங்க எல்லாரும் சேரணும், எல்லாரோடும் இணையணும், நாங்க அத்துணை பேர்களும் ஒன்று பட்டோம். இதை பார்த்து மாற்று மத சகோதரர்கள் பின்வாங்கிடுவாங்க, அவர்கள் எதையும் முன்னால வந்து செய்ய முடியாமல் ஏன் நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்று என்பதை அவர்களுக்கு காட்டணும், செயல் ரீதியாக அவர்களுக்கு காட்டணும். அதற்குரிய மிக நல்ல சந்தர்ப்பம் தான் ரமதானுடைய காலம். ஷேத்தான்களுக்கு எல்லாம் விலங்கு போடுகின்றான், உள்ளங்கள் எல்லாம் பண்பட்டு இருக்குது, உள்ளம் இலகி இருக்குது, நோன்பு பிடித்து அமல இபாதை செஞ்சு எங்களை உள்ளம் எல்லாம் இலகி இருக்கிற இந்த கட்டத்தில் இந்த சந்தர்ப்பங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிளவுகள் பிரச்சனைகளை வச்சுட்டு நாங்கள் எல்லாம் உண்டா சேருவோம், உண்டா இணைவோம், எல்லாத்தையும் உண்டா சேர்ந்தே செய்வோம் என்ற அடிப்படையில் நாங்கள் இணைஞ்சோம். உண்டா அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம். இன்னும் எங்களோட பகுதிகளில் மிகப்பெரிய மறுமலர்ச்சிகளை, மாற்றங்களை, முன்னேற்றங்களை நிச்சயமாக காணலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால மற்ற வணக்கங்கள், ஐபாதத்துகள், திக்ருகள், திலாவத்துகள் அதிலே கட்டாயம் நாங்கள் கவனம் செலுத்தணும் என்றா நாங்கள் பார்க்கலாம். சில இடங்கள்ல மாஷால்லா ஒரு ஜுசு ஒன்னே கால் ஜுசு ஓதி தொழுவிக்கிறாங்க, இன்னும் சில இடங்கள்ல அரை ஜுசு ஓதுறாங்க. நான் நினைக்க மாட்டேன் இங்க மத்தலையில் அப்படி இருக்காது, அல்லாஹோ ஆலம். நான் எதை சொல்ல வரேன்டா, உலகத்துல முன்னேறிய நாடுகள்ல இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு அமல் செய்யறாங்க. இப்ப எல்லாம் சமருடைய காலம், யூகேல யூரோப்ல எல்லாம் 9:45 இஸ்டார், 9:45 இஃப்தார், 3 சஹர், 9:45 இஃப்தாருடைய நேரம் வந்தா 11:30 தான் இஷாவுடைய டைம் வருது. இஷாவை தொழுவாங்க 11:30 தராவிய, 12:30 விட்டு முடியுது. 1 மறுக்க செய்யாமுள்ள 2:30 முடிச்சிட்டா வாரம் உங்களுக்கு எல்லாம் லண்டன் ஹெரோ பள்ளி, எங்க இலங்கைய சகோதரர்கள் அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய பள்ளி, கயாமுள்ள மட்டும் 47 சாப்பாடாக்குறாங்க, 40 அப்படின்னு எத்தனை பேர் கியாமுள்ளைக்கு வாராங்கண்டு பாருங்க. ஏன்னா அவங்க வீடுகளுக்கு ரூம்களுக்கு போக டைம் இல்ல, 40 சாப்பாடு செய்யறாங்க. சஹர் சாப்பிடுறதுக்கு கிட்டத்தட்ட அவ்வளவு பெருங்கொண்டு ஒரு கூட்டம் வாராங்க. 3 பஜ்ரு சொல்றதோட ஒரு 3-4 படுக்கிறாங்க, காலையில 8 வேலைக்கு போயிடுறாங்க. அந்த பயங்கரமான மாற்று மத சூழல், பள்ளிக்கு முன்னால பப், பள்ளிக்கு முன்னால பார், பள்ளிக்கு முன்னால கிளப், பெண்களுடைய அரை குறையான ஆடை, இதற்கு மத்தியில் அவர்கள் எவ்வளவு முஜாஹதாவோட நோம்பு பிடிக்கிறாங்க. எங்களோட ஒரு சகோதரர், அவரோட மகள், அவங்களுக்கு இப்ப ஸ்கூல் இன்னும் ஹாலிடேஸ் இல்ல ரமதான்ல, ஒரு நாளைக்கு அவங்களோட அந்த விளையாட்டு தினம். அப்ப வாபஸ் வர்றாரு மகள், இன்றைக்கு அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்க்கு மகள், அதனால நீங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க மகள், நோம்ப பிடிக்காதீங்க இன்றைக்கு மட்டும். அவர் சொல்ற இல்ல, நான் நோம்பு பிடிச்சுக்கோன்னு தான் போவேன். 17-18 நோன்பு பிடிக்கணும், ஆசையோட பிடிக்கிறாங்க, ஆர்வத்தோட பிடிக்கிறாங்க. எங்கட ஸ்ரீலங்கா யாழ்ல வேலை செய்யக்கூட சில பணி ஆண்கள் அவர்கள் நோன்பு பிடிச்சுக்கொண்டு போறாங்க. இப்ப நாங்க கேட்டோம், நீங்க இப்போ நோன்பு பிடிக்கிறீங்களா? ஹசரத், இந்த நோன்ப விட்டா மறுக்க எங்களுக்கு கதா செஞ்சப்படாது. முழு வருஷம் பூரா எங்களுக்கு ஜாப், 1 கிழமையோ 2 கிழமையோ 1 வெக்கேஷன் கிடைச்சா அதுல வேற வேற நிறைய வேலைகள் இருக்குது, எங்களுக்கு கலா செஞ்சப்படாது. அவனோட நோன்பு கிட்டத்தட்ட 20 எந்த 4 டைம் டிஃபரன்ஸ் இருக்கு, ஆனா அதோட நோன்பு பிடிக்கிறாங்க. தங்குவதற்கு நல்ல உயர்தரமான ஹோட்டல்ல ரூம் கொடுக்கறாங்க, ரூம்ல போய் உடுப்புகளை மாத்தி கொண்டு வராங்க, மாத்திட்டு வந்து பக்கத்து மஸ்ஜிதுல வாராங்க. இஃப்தாருக்கு தராவீஹில கியாமுல்லைல் சுபஹில் தொழுதிரு போய் அவர்கள் ஓய்வெடுக்கிறாங்க. நாங்க யோசிக்கணும், அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு அழகான சந்தர்ப்பங்களை தந்திக்கிறான். இன்றைக்கு நான் எதை சொல்ல வரேன்டா, நாங்க பயான கேட்கறதுல, நிகழ்ச்சிகளை கேட்கறதுல ரொம்ப உற்சாகம், ஆனா எங்கட இன்ஃபராதியா தனிப்பட்ட அமல் எந்த அளவு கேட்குது, ஐபாதத் எந்த அளவு கேட்குது, திலாவத் எந்த அளவுக்கு இருக்குது. ரமதானுடைய காலங்கள்ல நம்முடைய சலஃபு ஸாலிஹீன்கள் எப்படி எப்படி எல்லாம் குர்ஆன் ஓதினாங்க. இந்த காட்சிகளை காண்றது கொஞ்சம் கஷ்டம். யாரும் தயவு செய்து தவறா நினைக்காதீங்க. முந்தி ஒரு வெள்ளிக்கிழமான்னு சொன்னா காலையில 10:30 to 11:00 எங்கட வாப்பமார் மஸ்ஜிதுக்கு வருவாங்க, அப்பமார் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. மஸ்ஜித் எல்லாம் இந்த மாதிரி இல்ல, எல்லாம் அந்த தகரம் சீர்தான் போட்டிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்லெப் போட்டு இல்ல, பெயின் போட்டு இல்ல, லைட் போட்டு இல்ல, காப்பட் போட்டு இல்ல, மைக் இல்ல. ஆனா பயானும் அந்த அந்த காலத்துல எங்கட ஆரம்ப கால உலமாக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அவர்களால முடிந்த மாதிரி ஏதோ செஞ்சாங்க. ஆனா இப்ப எல்லாம் மாறிடுச்சு. குவாலிட்டி பயான் சில மசிதிகள் ஏசி காப்பாட் லைட் பெயின் எல்லாம் நீக்குது. ஆனா நாங்க ஜும்மாவுக்கு வார சரியா ஹசரத் மின்பர்ல ஏறுவதற்கு கொஞ்சம் முன்னால ஒரு ஆள் சொல்லுவார், இன்னைக்கு நான் புல் பயான நான் கேட்டேன், முழு பயான கேட்டேன், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். ஆனா ஜும்மா நாள்ல செஞ்ச அமல்களை நாங்க செஞ்சோமா? சூரத்துல் கஹ்ஃப் ஓதினோமா? ரமதான் எத்தனை ஜுஸ் குர்ஆன் ஓதினோம்? நேற்று ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு பேஸ்புக்ல, ஹமீஸ் மசீத்ல ஒரு இமாம், ஒரு மிக முக்கியமான மஸ்ஜிதில் உள்ள ஒரு இமாம் நேற்று மெசேஜ் வருது. அந்த மஸ்ஜிதில் உள்ள இமாம் நேற்று இரவு தராவியல 2வது குர்ஆனை முடிச்சிட்டாராம். 2வது குர்ஆன் முன்னாச்சு வருது, அவர் சூரத்து சபால இருக்கிறார், 22வது ஜுசூல இருக்கிறார். நேற்று மெசேஜ் வருது, அவர் 2வது குர்ஆன் முடிச்சிட்டாரு. எங்களை விட ஒரு நாள் முந்தி நோம்பு பிடிச்சாங்க. அவர்கள் முதலாவது 3 நாள்ல ஒரு குர்ஆன், 2வது 3 நாள்ல இன்னும் ஒரு குர்ஆன், 6 நாள்ல 2 குர்ஆன் முடிச்சாச்சு. எங்க இது? சவுதியில ஹமீஸ் மஷீத் என்று சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான சிட்டியில, மிக பிரபல்யமான ஒரு பள்ளியில. நான் எதை சொல்ல வரேன்டா, தராவிகளை உற்சாகமாக்கராத்த கேட்போம். ஒரு ஜுசு ஓதுறாங்களா, ஒரு 10-15 நிமிஷம் பிந்திதா பரவாயில்ல, எனக்கு நல்ல சந்தர்ப்பம். குரானை ஓதுவதும் சுன்னத், குரானை கேட்பதும் தனியான சுன்னத். ஹதரத் அபு மூசா ஷாரீட்ட ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நபி அவங்க, யா அபா மூசா குரானை ஓதுங்க. கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஓதி நீங்க கேட்கவா? ஆனா அக்ரவு அழைக்கவள் குரான் உன்சிலேனே, குரான் இறங்கியது உங்களுக்கு, நான் ஓதவா? சொல்லுவாங்க, உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, மற்றவர்கள் ஓத எனக்கு கேட்க விருப்பமாக இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்தியால வடநாட்டில் பாகிஸ்தான் கராச்சி போன்ற இடங்கள்ல சில பெரிய பெரிய பள்ளிகள்ல ரமதான்ல தராவீஹ் தொழுக பல ஜமாத் நடக்கும். ஒரு இடத்தை போயிட்டு பார்த்தா 3 ஜூஸ் ஓதுவாங்க, இன்னொரு இடத்துல பார்த்தா 5 ஜூஸ் ஓதுவாங்க, இன்னொரு இடத்துல போயிட்டு பார்த்தா 7 ஜூஸ் ஓதுவாங்க, இன்னொரு ஜமாத்துல போயிட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு 10 ஜூஸ், 3 நாள்ல குர்ஆன் முடிக்கிறாங்க. நான் எதை சொல்ல வரேன்டா, இந்த சுண்ணத்தைகள் எங்கட நாட்டில் ஹயாத்தாக்கப்படணும். ஒரு காலம் எங்கட நாட்டில் ஹாஃபிஸ் மார் இல்ல, இங்க கூட மாத்தலைக்கு கூட இந்தியாவில இருந்து தான் வந்தாங்க ஹாஃபிஸ் மார். ஏன்? எங்கட நாட்டில் 25 வருஷங்களுக்கு முன்னால ஹாஃபிஸ் மார் ரொம்ப குறைவு. ஆனா இந்த கால அல்ஹம்துலில்லா, வீட்டுக்கு வீடு ஹாஃபிஸுக்கள், வீட்டுக்கு வீடு ஹாஃபிஸாக்கள். ஆண்ல ஹாஃபிஸ் 20,000 பேர்ண்டா, பெண் ஹாஃபிஸாக்கள் 2,000 பேருக்கு மேல இருப்பாங்க. ஏன் நாங்க ஹாஃபிஸாக்கிறோம்? பட்டம் வாங்குவதற்கா, பிரைஸ் எடுக்கிறதுக்கா, போட்டிகள்ல உம்ராவுக்கு போனாரு, அங்க போனாரு, இங்க போனாருன்றதுக்கா? இல்ல, என்னுடைய மகனை வச்சு நான் ஓத வச்சு கேட்கணும். மஸ்ஜிதுல கிடைக்கலையா, வீட்டுல ஓத வைப்போம். மகன் நீங்க ஓதுங்க, அமைதியா ஓதுங்க, நிறுத்தி நிறுத்தி ஓதுங்க. மகள் நீங்க ஓதுங்க, நாங்க வீட்டுள்ள பெண்மணிகள் உங்களுக்கு பின்னால சொல்லுவோம். இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, கனடாவுல கூட 3 ஜூசுடைய சுண்ணத்து வந்துருச்சு. டொரண்டோல ஒரு பள்ளி இருக்குது, அங்க 3 ஜூஸ் ஓதி தொழுவிப்பாங்க, 10 நாள்ல குர்ஆன் முடிப்பாங்க. மற்ற பள்ளிகளை விட அந்த பள்ளிக்கு தான் கூட்டம் அதிகமாக வருது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால மாஷா அல்லாஹ் ரமதான் வந்துச்சுடா, எங்கட வளமையான ரூட்டிங் ஏதோ நோம்பு பிடிக்கிறோம், தராவீஹ் சொல்லுறோம், பள்ளிக்கு வாரோம், பயான் கேட்கிறோம், இல்ல. நாங்க ஒவ்வொரு வருஷமும் எங்கட அமல்ல ஏதாவது முன்னேற்றம், மற்ற எல்லாத்தையும் நாங்க கிரேடா செய்யறோம், குவாலிட்டியா செய்யறோம். எங்கட அமல்கள்ல முன்னேறினோமா இல்லையா? போன தடவை 1 குர்ஆன், இந்த தடவை 2 குர்ஆன், போன தடவை 2 குர்ஆன், இந்த தடவை 3 குர்ஆன், 1 ஜூஸ், 2 ஜூஸ், 2 ஜூஸ், 3 ஜூஸ். நாங்க கொஞ்சம் அமல்கள்ல முன்னேறினோம்டா தான். எங்களை பார்த்து எங்கட மகன்மார்கள் மகள்மார்கள் படிப்பாங்க. நாங்க எங்கட வாப்பா உமாவை பார்த்து படிச்சோம். பெரிய வசதிகள் இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம், நாங்க அபுகஸ்தலாவில் இருக்கும் பொழுது சின்னத்துல கரண் கூட இல்ல, அங்க பெட்ரோல் மிக்ஸ் தான் வைப்பாங்க, லந்தர் தான் வைப்பாங்க, பள்ளிக்கு போறா பந்தம் எடுத்து கூட போவாங்க. ஆனா பெற்றோர்கள் அமல் செஞ்சாங்க, இபாதத் செஞ்சாங்க, அவர்களை பார்த்து நாங்க செய்யறோம். ஆனா இன்றைக்கு எங்கட உம்மா வாப்பாவை பார்த்து எங்கட புள்ளகள் செய்கின்றவர்கள் மாதிரி எங்கள் தேய்க்குதான்னு நாங்க பார்க்கோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க பார்க்கணும், நாங்க மௌத்தா போனோம்னு என்ன மகண்ட நிலைமை என்ன, எங்கட மகள்ட நிலைமை என்ன, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தோம், முழு துணியாவையும் கொடுத்தோம், படிக்க வச்சோம், யூனிக்கு அனுப்பினோம், வாகனத்தை கொடுத்தோம், கடையை கொடுத்தோம், எல்லாத்தையும் கொடுத்தோம். அமல் அவரை முன்னேற்றினோமா, அமல் செய்ய வைச்சோமா, சுண்ணத்துகளை காட்சி கொடுத்தோமா, சுண்ணத்துகளை உற்சாகப்படுத்தினோமா, பெற்றோர்களுக்காக துஆ செய்வதையாவது படிச்சு கொடுத்தாமான் பார்க்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இந்த நல்ல நேரத்தில் நாங்க இதிலேயும் மாஷால்லா நீங்க ஆசையோட வந்திருக்கிறீங்க, உங்களோட வருகை அல்லா கபூல் செய்யணும். இதிலேயும் முயற்சிகள் எடுக்கிற அமல்களை கூட்டுற, இபாதத்துகளை கூட்டுற, திலாவத்துகளை கூட்டுற, வீட்டில் தகஜ்ஜுடைய ஒரு மாஹவுல், வீட்டில் துவாவுடைய மாஹவுல், இஃப்தாருக்கு நேர காலத்தோட முன்னால ஒரு 15-20 நிமிஷங்களுக்கு முன்னால தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி உட்கார்ற, வாப்பா துவா செய்யற, புள்ளவங்க ஆமின்னு சொல்ற, ரெண்டாவது நாள் உம்ம துவா செய்யற, புள்ளவங்க ஆமின்னு சொல்ற, மூணாவது நாள் மூத்த மகனுக்கு சொல்ற மகன் நீங்க துவா கேளுங்க, நாலாவது நாள் மூத்த மகள்கிட்ட சொல்ற மகள் நீங்க துவா கேளுங்க. துவா மிக முக்கியமான ஒரு வணக்கம், மிக முக்கியமான ஒரு இபாத். அதிலேயும் நாங்க எங்களை ஈடுபடுத்தினோம்டா, அதிலேயும் அவர்கள் முன்னேறி கொண்டே போவாங்க. இதெல்லாம் வாரதற்கு அல்ஹம்துலில்லா, இன்றைக்கு துவாவில் ஒரு உற்சாகம், துவால ஒரு ஆசை, சுண்ணத்துகள்ல விருப்பம், இது அல்ஹம்துலில்லா வருவதற்கு முழு உலகத்துல தாவத் தப்லீக் என்ற பேரனால ஒரு பாரிய உழைப்பு நடக்குது. எங்களோட நாட்டிலே நாங்க பார்க்கலாம், இந்த 20-25 வருஷங்களுக்குள்ளால இவ்வளவு பெரிய மாற்றம் எதால வந்துச்சு, இந்த புனிதமான வேலையுடைய பரக்கத்தை கொண்டு ஒரு காலம் இருந்துச்சு. இந்தியாவிலிருந்து தொழுவிக்க மட்டுமல்ல, மீலாது விழா பயானுக்கும் இந்தியாவிலிருந்து தான் வருவாங்க. எங்களுக்கு நல்ல ஞாபகம், 1400வது ஹிஜ்ரி விழா 1980 நடக்குது. இந்தியாவிலிருந்து காயல்பட்டினத்திலிருந்து ஐதுரூஸ் ஆலிமிசான் ஒரு ஹசரத் ஒன்று வந்தது, என்னுடைய உஸ்தாத் இன்னும் நினைவிருக்குது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு அல்லாஹ் நிலைமையை மாத்திட்டான். ரமதான்ல எங்கட நாட்டுடைய மக்கள் அமெரிக்காவில் 3 ஸ்ரீலங்கன் மசிதிக்கு போறாங்க, கனடாவில் 2-3 மசிதிக்கு போறாங்க, ஜப்பானுக்கு போறாங்க, கொரியாவுக்கு போறாங்க, யூகேல ஒரு 10 மேற்பட்ட முசல்லாக்கள் மசிதிகள் இருக்குது. இப்படி உலகம் பூரா எங்கட நாட்டுடைய உலமாக்கள் போராண்டாங்கண்டா. இந்த உலமாக்கள் எப்படி உருவானாங்க, இந்த புனிதமான தாவத்துடைய வேலையுடைய பரக்கத், ஜமாத்துடைய வேலையுடைய பரக்கத், மதரசாக்கள் உருவாகி, ஆண்களுடைய பெண்களுடைய மதரசாக்கள் உருவாகி, ஹஜ்ஜுக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை கூட, உம்ராவுக்கு போறவர்களுடைய எண்ணிக்கை கூட, அமல் இபாதத்தில் முன்னேற்றம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள் இந்த காலத்தில் எங்களை கிடைச்ச பெரிய ஒரு செல்வம் தான் இந்த வேலை. அதனால் எங்கட தொழிலோட, எங்கட வியாபாரங்களோட, எங்கட மத்த எல்லாத்தையும் செய்வதோட கொஞ்சம் இதுல நாங்க ஜாயின் இருக்கிறது. எல்லாத்தையும் அப்படி அப்படி போட்டெடுப்போங்க சொல்லல, அதை இன்றைக்கு எங்கட கொழும்பலையும் மற்ற இடங்களில் பார்க்கலாம். முக்கியமான வேலையில ஈடுபடக்கூடியவர்கள் பிசினஸ் செய்யறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் வைக்கிறாங்க, பெரிய பெரிய வியாபார நிலையங்களை வச்சு நடத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தாவத்துடைய உழைப்பில் ஈடுபட்டு, எனக்கு நான் பேர் சொல்ல விருப்பம் இல்லை, மிக முக்கியமான ஒரு வியாபாரி கொழும்புல எத்தனையோ பிரான்ச்சஸ் இருக்குது, அவருடைய மாஷால்லா 4 மகன்மார்கள் ஹாஃபிஸ்களாக ஆலிம்களாக ஆக்கிட்டாங்க. மகள் அவவும் இப்ப ஆலிமாவாக ஓதி கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தை நாங்கள் சவுத் ஆப்பிரிக்கால லண்டன்ல கேள்விப்படுவோம், எங்களோட நாட்டில் எங்களுக்கு சந்தோஷம். அவர் நினைச்சா அவருடைய மகன் உலகத்துக்கு எங்கேயோ அனுப்பேனும், ஆனா அவர் சொல்றாரு ஹசரத் அல்ஹம்துலில்லாஹ் மகன் ஆலிம் ஆயிட்டாங்க, ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க, என்னோட பிசினஸ்ல இன்வால்வ் ஆகிட்டாங்க. தீனோட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொத்து செல்வம் உலகத்துல எவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். நான் எதை சொல்ல வரேன்டா, நாங்க மற்றதுகள்ல ஈடுபட்டாலும், எங்கட தொழில் வியாபாரங்கள் ஈடுபட்டாலும், இந்த புனிதமான உழைப்புல ஈடுபடுவதன் மூலமாக அமல்ல இபாதத்தில் ஆசை ஆர்வம் விருப்பம் சிலவேல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இல்லை என்று நான் சொல்ல வரல. நாங்கள் திருந்துவதற்குத்தானே போறோம். அடுத்தவர்களை திருத்தல்ல, நான் திருந்தோனும், நான் மாறோனும், நான் என்ன மாற்றிக்கொள்ளோனும், என்னுடைய வாழ்க்கையில முழுமையான தீன் வரணும் என்பதற்காக வேண்டி போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதன் மூலம் எங்களுடைய நாட்டையும் அல்லாஹ் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதனால் எங்களுடைய மஸ்ஜிதுகளில் நடக்கக்கூடிய தாலிம்களாக இருக்கலாம், கெஸ்டுகளாக இருக்கலாம், ஜுமேராத்துகள், மஹல்ல வேலைகளாக இருக்கலாம், மாசம் மூணு நாள் ஜமாத்தாக இருக்கலாம், அதிலே கொஞ்சம் கொஞ்சம் டச்சில் நாங்கள் இருந்தோம். இந்த பயங்கரமான பித்னாவுக்களில் இருந்து நிச்சயமாக நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். மஸ்ஜிதில் இருக்கிறோம், வெளியில போனா என்னாண்டு விளங்காது, தெரியாது. ஏன் காதல விழுவுற கேள்விகள், கண்ணால பாக்குற காட்சிகள், அவ்வளவு பயங்கரமான சூழல், அதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அடிக்கடி நல்ல விஷயங்கள் காதல விழுவணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல சபையில் அமரணும். அதற்குரிய நல்ல சந்தர்ப்பங்கள் தான் இந்த புனிதமான தீனுடைய தாவத்துடைய உழைப்புகள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் ரமதானுடைய மாதம் அல்லாஹ் எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இதுவரைக்கும் இங்கே முஜாக்கரா செய்யப்பட்ட இந்த எல்லா வகையான நல்ல வேலைகளிலும் நல்ல பணிகளிலும் நாம் எல்லோரும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்ற குறைகளை பொறுத்தருள்வாயாக. உற்றார் உறவினர், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக எங்களுடைய பெற்றோர்களில் யார் யார் எல்லாம் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்று மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஐயா அல்லாஹ், அவங்க ஹயாத்தோடு இருக்கும்பொழுது அவர்களை சாதியா கவனிக்க கிடைக்கல, யா அல்லாஹ், யா அல்லாஹ், அதற்காக வருந்துகிறோம், யா அல்லாஹ், அதற்காக தௌபா செய்கிறோம், யா அல்லாஹ். அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயா, அவருடைய கபர்களை சொர்க்கத்தை பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயா. ஒவ்வொரு ஊரிலேயும், ஒவ்வொரு மஹல்லாவிலேயும், ஊரையும் மஹல்லாவையும் வளப்படுத்தணும். எத்தனையோ பேர் உழைத்திருப்பாங்க யா அல்லாஹ், முயற்சி செய்திருப்பாங்க யா அல்லாஹ், இப்பொழுது அவர்கள் கபர்களில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபர்களையும் நீ ஒளியால் நூறால் நிரப்பி வைப்பாயாக, அவருடைய கபர்களை சொர்க்கத்தில் தூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. இந்த மாதத்தில் யார் யார் எல்லாம் மன்னித்தாயோ அவர்கள் நம் அனைவர்களும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்தாயோ யா அல்லாஹ், அவர்களில் எங்கள் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வாயாக. மீதமுள்ள நாட்களையும் நல்ல விதங்களில் கழிக்கோகும் யா அல்லாஹ். இரவு காலங்களை, பகல் காலங்களை உனக்கு விருப்பமான முறையிலே கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் அமல்களில் இஹ்லாஸை தருவாயாக. அதுல பேரு, புகழ், விளம்பரம் அவைகள் அனைத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் எல்லோருக்கு மத்தியில் ஒட்டுமை ஏற்படுத்தி வைப்பாயாக. கருத்து வேறுபாடுகள் அனைத்தை விட்டும் நாங்கள் இஸ்லாமிய உம்மத்தின் அடிப்படையில் சேர்ந்து நடப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன் பி ரஹ்மத்திகி யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹா இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். From the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhan.